ආදරණීය දුවේ පුතේ, අපි මේ පැයේ ඔබ වෙත ගෙන එන සූදානම් වෙන්නේ හතරවෙනි ශ්‍රේණියේ තමිල මාධ්‍ය මව්බස පාඩමක්. අද විෂය කරුණු සාකච්ඡා කරන්න අප සමග එක්ුණේ කැකිරාව කලාප අධ්‍යාපන කාර්යාලයේ ප්‍රාථමික අංශයේ ගුරු උපදේශක එම් එච් සෆාර්දීන් මහත්මයා.
அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அன்புள்ள மாணவர்களே, நாம் கடந்த வருடம் தரம் மூன்றில் களப்பயணம் ஒன்று சென்றிருந்தோம். அத்துடன் களப்பயணம் செல்லாத மாணவர்களும் தற்போது பாதுகாப்பாக வீட்டில் விடுமுறையில் இருக்கின்றோம். களப்பயணம் செல்லாவிட்டாலும் களப்பயணம் என்ற பாடத்தில் பின்வரும் வாசகங்களை அவதானித்தோம் என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அதாவது, ஒன்று, வலது பக்கமாக செல்லவும். இரண்டு, பூக்களை பறிக்காதீர்கள். மூன்று, நடைபாதையை உபயோகியுங்கள் என்ற மூன்று வாசகங்களை மூன்று தலைப்பினுள் அறிந்து கொண்டோம். அதாவது, வலது பக்கமாக செல்லவும் என்பது ஒரு அறிவித்தல், பூக்களை பறிக்காதீர்கள் என்பது ஒரு அறிவுறுத்தல், நடைபாதையை உபயோகியுங்கள் என்பது ஒரு கட்டளை என்பதை நாம் கடந்த வருடம் அறிந்து கொண்டதை நினைவுபடுத்துகின்றேன். நூலகம் என்ற பாடத்தில் நாம் பின்வரும் அறிவித்தல்கள் சிலவற்றை அவதானித்தோம். நான் உங்கள் முன் இப்போது அதை வாசித்து காட்டுகின்றேன். நன்றாக செய்மடுத்து கேளுங்கள். ஒன்று, நூலகத்தில் அமைதியை பேணவும். இரண்டு, நூலகத்திற்கு வரும்போது அங்கத்துவ அட்டையை கொண்டு வரவும். மூன்று, நூலகம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். நான்கு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 3 மணிக்கு சிறுவர்களுக்கான கதை சொல்லும் நிகழ்வு நடைபெறும். ஐந்து, பௌர்ணமி தினங்களில் நூலகம் மூடப்படும். ஆறு, புத்தகங்களை அனுமதியின்றி வெளியே எடுத்து செல்லாதீர்கள் போன்றவற்றுடன் நான் இன்று மேலதிகமாக உங்களுக்கு சில அறிவித்தல்களை கூறுகின்றேன். கவனமாக செவிமடுத்து கொள்ளுங்கள். ஒன்று, கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும். இரண்டு, கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். மூன்று, வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். நான்கு, பேருந்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஐந்து, பொருட்களை வாங்கும்போது உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். ஆறு, கற்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏழு, வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே கடந்த வருடம் சில அறிவித்தல்களை படித்திருந்தோம். அதேபோல் இப்போது நான் வாசித்து காட்டிய அறிவித்தல்கள் சிலவற்றையும் கவனமாக செய்யமடித்திருப்பீர்கள். நீங்கள் தற்போது உங்களுடைய பயிற்சி புத்தகங்களை எடுத்து நான் வாசிக்கின்ற இந்த அறிவித்தல்களை கவனமாக எழுதிக்கொள்ளுமாறு அன்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஆம், ஏற்கனவே நான் கூறிய வலது பக்கமாக செல்லவும் என்ற அறிவித்தலுடன் இரண்டாவது, நூலகத்தில் அமைதியை பேணவும். ஒன்று, வலது பக்கமாக செல்லவும். இரண்டு, நூலகத்தில் அமைதியை பேணவும். மூன்று, நூலகத்திற்கு வரும்போது அங்கத்துவ அட்டையை கொண்டு வரவும். நான்கு, நூலகம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். நூலகம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். ஐந்து, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 3 மணிக்கு சிறுவர்களுக்கான கதை சொல்லும் நிகழ்வு நடைபெறும். 6. பௌர்ணமி தினங்களில் நூலகம் மூடப்படும். 7. புத்தகங்களை அனுமதியின்றி வெளியே எடுத்துச் செல்லாதீர்கள். 8. கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும். 8. கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும். 9. கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். 10. வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள். 11. பேருந்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். 12. பொருட்களை வாங்கும்போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். 13. கற்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 14. வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. 14. வைத்தியசாலைக்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. நான் மேலே வாசித்த அறிவித்தல்களை நன்றாக செவிமடித்து அவற்றை உங்கள் பயிற்சி புத்தகங்களில் எழுதி கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். நாம் அறிவித்தல்கள், அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் பற்றி அறிந்து கொண்டோம். அத்துடன் குறியீடுகள் பற்றியும் அறிந்து கொள்வோம். ஏற்கனவே தாய்மொழி பாடத்தில் தர 3 முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி என்பன பற்றி அறிந்திருந்தோம். இன்று வியப்புக்குறி பற்றியும் அறிந்து கொள்வோம். அதாவது குறியீடுகள் பற்றி அறிந்து கொள்ள இருக்கும் நாம் ஏற்கனவே தர 3 முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி என்பன பற்றி அறிந்திருந்தோம். இப்போது வியப்புக்குறி பற்றியும் அறிந்து கொள்வோம். வியப்புக்குறி: வியப்பு, மகிழ்ச்சி, அச்சம், வெறுப்பு, இரக்கம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தவும் விழித்து பேசவும் வியப்புக்குறி பயன்படுகிறது. அதாவது மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். வியப்பு, மகிழ்ச்சி, அச்சம், வெறுப்பு, இரக்கம் போன்ற உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தவும் விழித்து பேசவும் வியப்புக்குறி பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக, வியப்பு, மகிழ்ச்சி, அதிர்ச்சி, இரக்கம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாக்கியங்களின் முடிவில் வியப்புக்குறி இடப்படும். உதாரணமாக, இவ்வளவு பெரிய மலை, அது ஒரு வியப்பு. அங்கே நாங்கள் வியப்புக்குறியை வசனம் முடிவில் இடுகின்றோம். இவ்வளவு பெரிய மலை, வியப்புக்குறி. நாம் எதிர்பார்த்தபடியே கலை விழா நன்றாக நடந்து முடிந்தது. அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அங்கு ஒரு வியப்புக்குறி இடம்பெறுகின்றது. நாம் எதிர்பார்த்தபடியே கலை விழா நன்றாக நடந்து முடிந்தது. அதேபோல் அவன் விமான விபத்திலிருந்து விட்டான். அவன் விமான விபத்தில் இறந்து விட்டான். ஒரு அதிர்ச்சி, அதிர்ச்சியின் போதும் ஒரு வியப்புக்குறி, வியப்பு ஏற்படுகின்றது. எனவே நாம் வியப்பு குறியிடுகின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆழிப்பேரலை விழுங்கிவிட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆழிப்பேரலை விழுங்கிவிட்டது. அங்கு ஒரு இரக்கம், அங்கும் ஒரு வியப்பு குறியிடுகின்றோம். அதேபோல் பொருளாதார தேக்கம் காரணமாக அவனது வேலை போய்விடுமோ, பொருளாதார தேக்கம் காரணமாக அவனது வேலை போய்விடுமோ, அச்சம், ஒரு அச்ச நிலை, அங்கும் ஒரு வியப்பு குறியிடுகின்றோம். இதேபோல் பிள்ளைகளே, முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி என்பன எந்தெந்த இடங்களில் வரும் என்பதை கூடுதலாக புத்தகங்களையும் தினசரி பத்திரிகைகளையும் வாசிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இப்போது ஒரு பயிற்சி செய்வோம். உங்களுடைய பயிற்சி புத்தகங்களை எடுத்து நான் தரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான நிறுத்தக்குறிகளை இடுங்கள். மீண்டும் தலைப்பை வாசிக்கின்றேன். பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான நிறுத்தக்குறிகளை இடுங்கள். ஒன்று, மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. இரண்டு, அவர் தம் கல்வியின் சிறப்புத்தான் என்னே. இரண்டாவது மீண்டும் வாசிக்கின்றேன். அவர் தம் கல்வியின் சிறப்புத்தான் என்னே. மூன்று, அந்த பாறையில் குரங்கு, மான், சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் கூட ஒதுக்கப்பட்டுள்ளன, சாரி, செதுக்கப்பட்டுள்ளன. மீண்டும் வாசிக்கின்றேன். அந்த பாறையில் குரங்கு, மான், சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் கூட செதுக்கப்பட்டுள்ளன. நான்காவது, மரஞ்செடி கொடிகள் என்பவற்றை தருகின்றன. மரஞ்செடி கொடிகள் என்பவற்றை தருகின்றன. ஐந்தாவது, நாட்டின் அழகு என்னே. ஐந்தாவதை மீண்டும் வாசிக்கின்றேன். நாட்டின் அழகு என்னே. ஆறாவது, உலகில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. உலகில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. ஏழாவது, ஐயா பேருந்து நின்றுவிட்டதே. ஐயா பேருந்து நின்றுவிட்டதே. எட்டாவது, காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டியவை யாவை. எட்டாவது மீண்டும் வாசிக்கின்றேன். காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டியவை யாவை. ஒன்பதாவது, அதோ பாருங்கள் எவ்வளவு பெரிய அரண்மனை. அதோ பாருங்கள் எவ்வளவு பெரிய அரண்மனை. பத்தாவது, பாலிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் முதலியவற்றை பெறுகின்றோம். மீண்டும் வாசிக்கின்றேன். பத்தாவது, பாலிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் முதலியவற்றை பெறுகின்றோம்.
11வது நீ பல்லாண்டு வாழ்க, நீ பல்லாண்டு வாழ்க. 12வது அக்காவும் தம்பியும், அக்காவும் தம்பியும் பாடசாலைக்கு சென்றார்கள். 12வது அக்காவும் தம்பியும் பாடசாலைக்கு சென்றார்கள். மேலுள்ளவற்றுக்கு உரிய நிறுத்தக்குறிகளை இட்டுக்கொள்ளுங்கள். அத்துடன் நாம் இப்போது நியமக் குறியீடுகள் பற்றியும் சிறிது அறிந்து கொள்வோம். அதாவது நாங்கள் களப்பயணங்கள், சுற்றுலாக்கள் செல்லும்போது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகின்றேன். சுற்றுலா விடுதிகளுக்கு அருகில் அல்லது பூங்காவரங்களில் 4 நிறங்களில் தொட்டிகள் வைத்திருப்பார்கள். அதில் நீல நிற தொட்டி, சிவப்பு நிற தொட்டி, பச்சை நிற தொட்டி, செம்மஞ்சள் நிற தொட்டி என்றவாறு வைத்திருப்பார்கள். அதில் சில வாசகங்களையும் எழுதியும் வைத்திருப்பார்கள். உதாரணமாக நீல நிற தொட்டியில் கடலாசி, குப்பைகள் போடவும். சிவப்பு நிற தொட்டியில் போத்தல்கள், தகரங்கள் போடவும். பச்சை நிற தொட்டியில் உண்ட உணவுகளின் எஞ்சியதை போடவும். செம்மஞ்சள் நிற தொட்டியில் பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவற்றை போடவும் என ஒதுக்கியிருப்பார்கள். இதுவும் ஒவ்வொரு குறியீடுகளே. இவற்றையும் நாம் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அன்புள்ள மாணவர்களே, நாம் நிறுத்தக்குறிகள் பற்றி அறிந்திருக்கின்ற அதே வேளை நியம குறியீடுகள் பற்றியும் அறிந்திருத்தல் வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 நிற தொட்டிகளில் ஒவ்வொரு குறியீடுகளையும் போட்டிருப்பார்கள். அதுவும் நியம குறியீடுகளில். அதேபோல் தேசப்படங்களில் பிரதான பாதையின் முக்கிய இடங்களில் காட்ட பயன்படுத்துவது நியம குறியீடுகளே ஆகும். உதாரணமாக பேருந்து தரிப்பிடம், வைத்தியசாலை, பாடசாலை, விகாரை, தேவாலயம், இந்து கோயில், பள்ளிவாசல், சுற்றுலா விடுதி, நீதிமன்றம், தபால் நிலையம், உபதபால் நிலையம் என்பன காட்டப்படுகின்றன. அதேபோல் மாணவர்களே, பிரதான வீதியின் வீதி சமிக்ஞைகள் காட்டப்பட்டுள்ளன. இவையும் குறியீடுகளே. இவற்றையும் நாம் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அன்புள்ள மாணவர்களே, நான் ஏற்கனவே சொன்னவற்றை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அதாவது இந்த குறியீடுகள், நியம குறியீடுகள், வீதி சமிக்ஞைகள் எல்லாம் நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதேபோல் மேலும் நாங்கள் தகவல்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம். அதாவது பிள்ளைகளே, ஏதாவது ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது தகவல்கள் ஆகும். உதாரணமாக மரங்கள், ஆறுகள், கடல்கள், சமுத்திரங்கள், அதேபோல் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற இன்னோரன்னவற்றை கூறலாம். இன்று நாம் உதாரணமாக பயன்மிகு மரங்கள் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை அறிந்து கொள்வோம். மீண்டும் கூறுகின்றேன், பயன்மிகு மரங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வோம். தலைப்பு பயன்மிகு மரங்கள். கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ எங்கு நீங்கள் வசித்தாலும் மரங்கள் எமக்கு உதவு புரிவதை காணலாம். சுவை மிகு கனிகள், அழகிய மலர்கள், சுவாசிக்க சுத்தமான காற்று, இவை யாவற்றையும் தருவது மரங்களே. கோடை காலத்தில் சூரியனிலிருந்து தப்பிக்க நிழல் தருவது மரங்களேயாகும். மழை காலத்திலும் கிளைகளுக்கு அடியில் இடம் தருகின்றன. குளிர்காலத்தில் குளிர்காய சருகையும் சுள்ளிகளையும் மரங்களே தருகின்றன. மரத்தினால் வீட்டின் கதவு ஜன்னல்கள் மட்டுமன்றி பெட்டிகள், வண்டிகள், படகுகள், தெப்பம் போன்றவற்றையும் செய்கின்றோம். நாம் எழுதும் பென்சில்கள், காகிதங்கள் கூட மரத்திலிருந்து வந்தவைதான். எனவே மாணவர்களே, மேலே நான் வாசித்த பயன்மிகு மரங்கள் பற்றிய ஒரு தகவலாகும். மேற்போன்றவாறு தகவல்களை தேடி பெற்று வாசித்து அதிகமான தகவல்களை திரட்டிக்கொள்வோம். அதேபோல் மாணவர்களே, நாம் தர மூன்றில் அறிவுறுத்தல்கள் சிலவற்றை கற்றோம். உதாரணமாக, நான் ஏற்கனவே கூறியபடி பூக்களை பறிக்காதீர்கள் என்பது ஒரு அறிவுறுத்தல் ஆகும். இதேபோன்று இன்று நான் சில அறிவுறுத்தல்களை உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். நன்றாக செவிமடுத்து கொள்ளுங்கள். 1. நூலகத்திற்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. 2. இரவல் பெற்ற புத்தகங்களை உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் தண்டப்பணம் அறவிடப்படும். 3. சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் சிறுவர்கள் தவிர்ந்த வேறு எவரும் உள்நுழையலாகாது. 4. நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். 5. நூல்கள், சஞ்சிகைகள் போன்றவற்றை வாசித்து முடித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டு செல்லவும். 6. பொலித்தீன், பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 7. நித்திரை கொள்ளும் போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம். 8. வீதியை நடக்கும் போது, வீதியை கடக்கும் போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பார்த்து மீண்டும் வலப்பக்கமாக பார்த்து வெள்ளை கோட்டினூடாக கடக்க வேண்டும். 9. விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை 7 மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். 10. இடிமின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். 11. பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பயணச் சீட்டை பெறாவிட்டால் தண்டப்பணம் மறவிடப்படும். மேற்படி நான் கூறிய அறிவுறுத்தல்களை நன்றாக செய்யமடுத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அவற்றை, அதாவது நாம் வாசித்த அறிவுறுத்தல்களை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கின்றேன். உங்களுடைய பயிற்சி புத்தகங்களில் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, பூக்களை பறிக்காதீர்கள். 2. நூலகத்திற்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. 3. இரவல் பெற்ற புத்தகங்களை
உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் தண்டப்பணம் அறவிடப்படும். இரவல் பெற்ற புத்தகங்களை உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் தண்டப்பணம் அறவிடப்படும். நான்காவது, சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் சிறுவர்கள் தவிர்ந்த வேறு எவரும் உள்நுழையலாகாது. ஐந்தாவது, நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆறாவது, நூல்கள் சஞ்சிகைகள் போன்றவற்றை வாசித்து முடித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டு செல்லவும். ஏழாவது, பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஏழாவது மீண்டும் வாசிக்கின்றேன், பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எட்டாவது, நித்திரை கொள்ளும் போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம். ஒன்பதாவது, வீதியை கடக்கும்போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பார்த்து மீண்டும் வலப்பக்கமாக பார்த்து வெள்ளை கோட்டினூடாக கடக்க வேண்டும். மீண்டும் ஒன்பதாவதை வாசிக்கின்றேன், வீதியை கடக்கும் போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பார்த்து மீண்டும் வலப்பக்கமாக பார்த்து வெள்ளை கோட்டினூடாக கடக்க வேண்டும். பத்தாவது, விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை 7 மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். பத்தாவதை மீண்டும் வாசிக்கின்றேன், விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை 7 மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதினொன்றாவது, இடிமின்னல் ஏற்படும் போது கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். இடிமின்னல் ஏற்படும் போது கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். பன்னிரெண்டாவது, பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பயணச்சீட்டை பெறாவிட்டால் தண்டப்பணம் அறவிடப்படும். பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பயணச்சீட்டை பெறாவிட்டால் தண்டப்பணம் அறவிடப்படும். மேற்படி நான் கூறிய அறிவுறுத்தல்களை நன்றாக செய்யுமடுத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அவற்றை நன்றாக செய்யுமடுத்து உங்கள் பயிற்சி புத்தகங்களில் எழுதியிருப்பீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி தருகின்றேன். அவற்றை உங்கள் பயிற்சி புத்தகங்களில் எழுதிக் கொள்ளுங்கள். அதாவது நான் தரும் வசனங்களில் வரும் இடைவெளிகளுக்கு பொருத்தமான சொற்களை இட்டு இடைவெளிகளை நிரப்புக. மூன்றும் தலைப்பை வாசிக்கின்றேன். இடைவெளிகளுக்கு பொருத்தமான சொற்களை இட்டு நிரப்புக. இடைவெளிகளுக்கு பொருத்தமான சொற்களை இட்டு நிரப்புக. முதலாவது, நூலகத்திற்குள் இடைவெளி பயன்படுத்தக்கூடாது. முற்றுப்புள்ளி. இன்னும் வாசிக்கின்றேன். நூலகத்திற்குள் இடைவெளி பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது, நூலகத்தில் இரவல் பெற்ற புத்தகங்களை உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் இடைவெளி அறவிடப்படும். முற்றுப்புள்ளி. இன்னும் இரண்டாவதை வாசிக்கின்றேன். நூலகத்தில் இரவல் பெற்ற புத்தகங்களை உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் இடைவெளி அறவிடப்படும். மூன்றாவது, நூலகத்தில் இரவல் பெறும் புத்தகங்களை இடைவெளி தண்டப்பணம் அறவிடப்படும். நான்காவது, நூலகத்தில் உள்ள புத்தகங்களை இடைவெளி எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். மீண்டும் வாசிக்கின்றேன். நூலகத்தில் உள்ள புத்தகங்களை இடைவெளி எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஐந்தாவது, சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் இடைவெளி தவிர்ந்த வேறு எவரும் உள்நுழையக்கூடாது. மீண்டும் வாசிக்கின்றேன். சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் இடைவெளி தவிர்ந்த வேறு எவரும் உள்நுழையக்கூடாது. மேற்படி பயிற்சியில் வரும் இடைவெளிகளில் பொருத்தமான சொற்களை இட்டு பூரணப்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்ட அறிவித்தல்கள் அறிவுறுத்தல்களை மீண்டும் மீண்டும் வாசித்து மேலும் இவை போன்ற அறிவித்தல்கள் அறிவுறுத்தல்களை எழுத முயற்சிக்கவும். நாம் தரம் மூன்றில் கட்டளைகள் பற்றி அறிந்திருந்தோம். உதாரணமாக நான் ஏற்கனவே கூறியபடி நடைபாதையை உபயோகியுங்கள் என்பது ஒரு கட்டளையாகும். நடைபாதையை உபயோகியுங்கள் என்பது ஒரு கட்டளையாகும். இதேபோல் கடந்த வருடம் சில கட்டளைகளை நூலகத்துடன் தொடர்படுத்தி கட்டியிருந்தோம். அவற்றை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றாக செய்யமடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, வாசித்த புத்தகங்களை வலதுபுறத்தில் உள்ள இராக்கையில் வையுங்கள். இரண்டாவது, சிறுவர் நூல்களை பார்வையிட இரண்டாம் மாடிக்கு செல்லுங்கள். மூன்றாவது, புத்தகங்களை தெரிவு செய்த பின்னர் புத்தக அலுமாரியை மூடிவிடுங்கள். நான்காவது, அலுமாரியின் கீழ்த்தட்டிலுள்ள புத்தகங்களை எடுக்காதீர்கள். ஐந்தாவது, நூலகத்தினுள் உரத்து பேசாதீர்கள். அமைதியாக இருந்து வாசியுங்கள். நூலகத்தினுள் உரத்து பேசாதீர்கள். அமைதியாக இருந்து வாசியுங்கள். இத்துடன் மேலும் சில கட்டளைகளை வாசிக்கின்றேன், அவதானியுங்கள். ஆறாவது, உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடதுபுறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள். ஏழாவது, கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் மாடியில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லுங்கள். எட்டாவது, பல் துலக்கிய பின்னர் பத்தூரிகையை பத்தூரிகை பெட்டிக்குள் வையுங்கள். ஒன்பதாவது, கீழ்த்தட்டிலுள்ள பெட்டியில் இருந்து நீல நிறப்பந்தை எடுத்து வாருங்கள். பத்தாவது, பல்பொருள் அங்காடிக்குள் செல்லுமுன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருள் பாதுகாப்பாளரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்லுங்கள். ஒன்றாவது, கைகளை கழுவிக்கொண்டு உள்ளே நுழையுங்கள். மேற்படி கட்டளைகளை நன்றாக செய்யமடுத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அவற்றை வாசிக்கின்றேன். உங்களது பயிற்சி புத்தகங்களில் எழுதிக்கொள்ளுங்கள். முதலாவது, நடைபாதையை உபயோகியுங்கள். முதலாவது, நடைபாதையை உபயோகியுங்கள். இரண்டாவது, வாசித்த புத்தகங்களை வலதுபுறத்தில் உள்ள ராக்கையில் வையுங்கள். மூன்றாவது, சிறுவர் நூல்களை பார்வையிட இரண்டாம் மாடிக்கு செல்லுங்கள். நான்காவது, புத்தகங்களை தெரிவு செய்த பின்னர் புத்தக அலுமாரியை மூடிவிடுங்கள். ஐந்தாவது, அலுமாரியின் கீழ்த்தட்டில் உள்ள புத்தகங்களை எடுக்காதீர்கள். ஐந்தாவதை மீண்டும் வாசிக்கின்றேன். அலுமாரியின் கீழ்த்தட்டில் உள்ள புத்தகங்களை எடுக்காதீர்கள். ஆறாவது, நூலகத்தினுள் உரத்து பேசாதீர்கள். அமைதியாக இருந்து வாசியுங்கள். ஏழாவது, உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடதுபுறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள். ஏழாவது, கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் மாடியில் உள்ள அறைக்குள் கொண்டு செல்லுங்கள். ஏழாவதை மீண்டும் வாசிக்கின்றேன். கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் மாடியில் உள்ள அறைக்குள் கொண்டு செல்லுங்கள். எட்டாவது, பல் துலக்கிய பின்னர் பத்தூரிகை பெட்டிக்குள் வையுங்கள். ஒன்பதாவது, கீழ்த்தட்டில் உள்ள பெட்டியில் இருந்து நீல நிற பந்தை எடுத்து வாருங்கள். பத்தாவது, பல்பொருள் அங்காடிக்குள் செல்லுமுன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருள் பாதுகாப்பாளரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்லுங்கள். பல்பொருள் அங்காடிக்குள் செல்லுமுன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருள் பாதுகாப்பாளரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்லுங்கள். 11. கைகளை கழுவிக்கொண்டு உள்ளே நுழையுங்கள். மேற்படி கட்டளைகளை உங்கள் பயிற்சி புத்தகத்தில் எழுதி கொண்டிருப்பீர்கள். அவற்றை மீட்டி கொண்டு சுயமாக இவை போன்ற கட்டளைகளை எழுதி கொள்ள முயற்சியுங்கள். நாம் இதுவரை கற்றுக்கொண்ட அறிவித்தல்கள், அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் பற்றி ஒரு பயிற்சியை வழங்குகின்றேன். அதை உங்கள் பயிற்சி புத்தகத்தில் எழுதி அறிவித்தல்கள், அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் என்றவாறு ஒரு அட்டவணையை தயாரித்து அவ்வட்டவணைக்குள் உரிய பகுதிக்குள் உட்படுத்துமாறு உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் வாசிக்கின்றேன். அதாவது, நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவித்தல்கள், அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் இவற்றை நான் தருகின்ற அட்டவணைக்குள் உட்படுத்துவது உங்களது பொறுப்பாகும். எனவே அன்புள்ள மாணவர்களே, அந்த அட்டவணையை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் உங்களது பயிற்சி புத்தகத்தில் நான் தரும் வாசகங்களை வாசித்து அவற்றை உங்களுடைய அட்டவணைக்குள் உட்படுத்தி கொள்ளுங்கள். 1. சகல வாகனங்களும் உட்செல்ல தடை. சகல வாகனங்களும் உட்செல்ல தடை. 2. முன்னால் பாதை திருத்த வேலை நடைபெறுகிறது. முன்னால் பாதை திருத்த வேலை நடைபெறுகிறது. 3. வாகனம் ஓட்டும்போது கைத்தொலைபேசியை பாவிக்க வேண்டாம். 4. முகக்கவசம் அணிந்து கொண்டு உள்ளே வரவும். 4. முகக்கவசம் அணிந்து கொண்டு உள்ளே வரவும். 5. இடிமின்னல் ஏற்படும் போது மரங்களின் கீழ் நிற்கக்கூடாது. 5. இடிமின்னல் ஏற்படும் போது மரங்களின் கீழ் நிற்கக்கூடாது. 6. சாப்பிட முன் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். சாப்பிட முன் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். 7. கண்ட இடங்களில் எச்சில் துப்புவதை தவிர்க்கவும். 7. கண்ட இடங்களில் எச்சில் துப்புவதை தவிர்க்கவும். 8. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 9. பயண தடை மேலும் 1 வார காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. பத்தாவது, பூஞ்செடிகளை தொடாது பார்க்கவும். பதினொன்றாவது, மின்சார வேலி செயற்படுகின்றது அபாயம். 11. 12. மிருகக்காட்சி சாலையினுள் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை தடை செய்ய. 13. பொது வாகனங்கள் நிறுத்த வேண்டாம். 13. பொது வாகனங்கள் நிறுத்த வேண்டாம். 14. பாதணிகளை இங்கே வைக்கவும். பாதணிகளை இங்கே வைக்கவும். நல்லது மாணவர்களே, மேற்படி நான் வாசித்த இந்த 14 வாசகங்களை நீங்கள் உங்களுடைய அட்டவணைக்குள் அறிவித்தலுக்குள் அறிவுறுத்தலுக்குள் கட்டளைகளுக்குள் உங்கள் அட்டவணையை 3 அட்டவணைப்படுத்தியிருப்பீர்கள். அதில் எந்த வாசகம் அறிவித்தலுக்கு பொருத்தமாக இருக்கின்றதோ அதற்குள் இடவும். அதேபோல் எந்தெந்த வாசகம் அறிவுறுத்தல்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றதோ அதை அந்த அட்டவணைக்குள்ளும், அதேபோல் எந்தெந்த வாசகங்கள் கட்டளைகளுக்குள் அடக்க முடியுமோ அந்த கட்டளைகள் என்ற தலைப்பினுள் அதை அடக்கி கொள்ளுமாறு உங்களுடைய அடக்கி கொண்டு உங்களுடைய பயிற்சியை முடித்து கொள்ளுங்கள்.